ഗൗരവ എസ് യോഗേശ്വരൻ
തലമിതാംഗം ഉറപ്പിന്
ഓർഡർ പ്ലീസ് മൂലാസനായിട്ട് ശ്രീയാനി വിജയവിക്രമ
ഗൗരവമാന്ത്രി തുമാകത്താകരൻ
തലമിതാംഗം ഉറപ്പിനർ അവർക്കല്ലേ ഇന്ന് ആരംഭകൈ തൊഴിൽ സമൂഹ വലുവൂട്ടൽ അമച്ച് മറ്റും ഇരണ്ട് അമച്ചറവൈ അന്തസ്ത് അറ്റ അമച്ചുക്കളിൻ വിവാദത്തിൽ കലന്നുകൊള്ളവതിട്ട് മുതലിൽ മഹിഴ്ചിയെ തെരുവിക്കേ ഇന്ന് വരവ് സെലവ് തിട്ടത്തിലെ ഉന്മയിലേയേ സമൃദ്ധിക്കാക കിട്ടത്തട്ട 600,000 കുടുംബങ്ങളെ ഇണക്ക് എടുക്കും നടപടിക്കും വിശേഷ തേവക്കുരിയവർക്കാണ് കൊടുപ്പനവ് 3,000 രൂപയിൽ ഇരുന്ന് 5,000 രൂപക്ക് അധികരിക്കും ചേർപ്പാട്ടും വരടാന്തത്തിൽ ഇരുതടവൈ സമൃദ്ധി കുടുംബങ്ങൾക്ക് അവർകളത് വങ്കി കണക്കിലിരുന്ന് വിശേഷ നിധി വഴങ്ങും തിട്ടത്തിക്കും എനത് വരവേപ്പായി തെരുവിക്കേ ഇന്ന് ഉന്മയിലേയേ സമൃദ്ധി സാർന്ന അമച്ചർ സമൂഹ വലുവൂട്ടൽ ആരംഭ കൈത്തൊഴിൽ അമച്ചർ മുഴുമയാക ഇന്ന് കലറിയിൽ ഇരുന്ന് കൊണ്ട് പാരാളുമന്ത്രത്തിൽ ഇരുന്ന് കൊണ്ടിരിക്കാർ ആകെ അവർ ഇരിക്കും പോതു ചില വിടയങ്ങളെ കൂറ വേണ്ടുമെന്ന് ഞാൻ വിളയുകേൻ ആനാലും അവർ അമച്ചരാക മുൻപ് നടപ്പെട്ട വിടയങ്ങളിൽ പാരിയ കുറപാട് ഇരിക്കുന്നത് ആകെ അവ അവരത് കാലത്തിൽ തീർക്കപ്പെട വേണ്ടും തിരുത്തപ്പെട വേണ്ടും എന്നതിലേ ഞാൻ കവനമായി ഇരിക്കേൻ അതിനാൽ ചില വിടയങ്ങളെ അമച്ചരി കവനത്തിക്ക് ഇന്ന് സഭയ്ക്ക് കൊണ്ടുവരലാമെന്ന് നിലക്കേൻ സമൃദ്ധി വങ്കിയിൽ സേമിക്കപ്പെടും പണം പയനാളികൾക്ക് കടനാക വഴങ്ങപ്പെടുവത് മിക കുറവാകും കുറിപ്പാക ഒരു മാവട്ടത്തിലും സമൃദ്ധി വങ്കികളിൽ പെരുന്തുകയാണ് കോടിക്കണക്കാണ് പണങ്ങൾ ഇരിക്കുന്നത് ആനാൽ 500,000 വരെ അവർ അത് പയനാളികൾക്ക് അത് കടനെ വഴങ്ങലാം പെരുമ്പാലും അതെ വഴങ്ങുവതിൽ സമൃദ്ധി വങ്കി മുഖാമയാളുകൾ ആർവം കാട്ടുവത് കുറവ് ഇതിനാൽ താൻ മക്കൾ നുൻകടനുകളെ പെറച് ചെല്ലുകാർ സമൃദ്ധി പെരുപവരുകൂട നുൻകടനെ പെരുകാർ ഇന്ന് നുൻകടനെ പെരുവതും കാരണമാക അവർക്കത് വാഴ സീരളിക്കപ്പെടുകിറതി ഇറുതിയിലേ അവർ മരണത്തെ തഴുവ വേണ്ടിയ നിലമയ്ക്കു കൂട ആളാകാർ ആകെ സമൃദ്ധി വങ്കികളിൽ കോടിക്കണക്കാക വയ്ക്കപ്പെട്ടിരിക്കും പണങ്ങളെ സമൃദ്ധി പെരുകേ അത് പയനാളി കുടുംബങ്ങൾക്ക് കടനടിപ്പടയിൽ വഴങ്ങുവർക്ക് ഊക്കുവയ്പ്പായി വഴങ്ങ വേണ്ടുമെന്ന് ഇന്നിടത്തിലെ അമച്ചറവുകളെ കേട്ടുകൊള്ളുകേൻ അടുത്ത് സമൃദ്ധി പയനാളികൾക്ക് ഷിയതൊഴിലുക്കാന ഉദവി പൊരുക്കൾ വഴങ്ങപ്പെടുകിറത് ആനാൽ ഷിയതൊഴിലുക്കാന ഉദവി പൊരുക്കൾ വഴങ്ങപ്പെടും പോതു അത് ഉദവി പൊരുക്കൾ സമൃദ്ധി പയനാളികൾ വേണ്ടിക്കൊള്ളതാക കൂറപ്പെട്ടാലും അവർ എതിർപാർക്കും പൊരുളെ അവർ വഴങ്ങുവത് മിക കുറവായിരിക്കുന്നത് എനത് മാവട്ടത്തിലേ ഞാൻ അതിനെ കണ്ടിരിക്കേ പൊതുവാക സമൃദ്ധി പയനാളികൾ കേൾക്കാത്ത പൊരുക്കളെ അവർ കൊണ്ടുസെന്റ് അവർക്ക് കൊടുക്കാൻ അവർ സുയതൊഴിലുക്കേണ്ട അതെ പെറ്റു വെത്ത് അത് കൊടുക്കപ്പെടുക അത് പൊരുളിന് പെട്ടിയെ കൂടെ ഉടക്കാമൽ പല വരടങ്ങൾക്ക് വെത്തിരിക്കാർ പിന്നെ അത് പയൻപെടുത്തപ്പെടാമൽ മീള കയ്യളിക്കപ്പെടുക കുറിപ്പാക ഒരു സിലവറ്റൈ ഞാൻ ഇങ്ങനെ ഉങ്ങൾക്ക് അതിനെ എടുത്തുകൂറലാമെന്ന് നിലക്കേ എങ്ങനെ മട്ടക്കിളപ്പ് മാവട്ടത്തിലെ അത് നിലമ കാണപ്പെട്ടിരിക്കുന്നത് 2015 സുനിൽ സമന്ത് എന്നവർ കർവാക്കണിയെ ചേർന്നവർ കോർലൈപ്പറ്റ് പ്രദേശയിലാണ് പിരിവ് കൽവെട്ടും യന്ത്രം വഴങ്ങപ്പെട്ടതാക കാട്ടപ്പെട്ടിരിക്കുന്നത് ആനാൽ ഷിയതൊഴിലേക്ക് വഴങ്ങപ്പെട്ട അത് കൽവെട്ട് യന്ത്രം ഉറിയവർക്ക് വഴങ്ങപ്പെടില്ല 2015 എസ് വസന്തകുമാരി എന്നവർക്ക് മിളകായരയ്ക്കും യന്ത്രം വഴങ്ങപ്പെട്ടത് ആനാൽ അവരത് വിരുപ്പത്തിക്ക് മാറാക വഴങ്ങപ്പെട്ടതിനാൽ പെട്ടി ഉടക്കപ്പെടാമൽ ഇരുന്ന് 2019 3-5 അന്ന് മീളപ്പെറപ്പെട്ടിരിക്കുന്നത് കിട്ടത്തട്ട 4 വരടങ്ങളിൽ പിൻ കോർലൈപ്പറ്റി പ്രദേശ സെയലാളർ പിരിവിൽ കൽമട് ഗ്രാമാധികാരി പിരിവിൽ എസ് നഹുലൻ എന്നവർക്ക് കൽവെട്ടും യന്ത്രം വഴങ്ങപ്പെട്ടിരിക്കുന്നത് ആനാൽ അപ്പടിപ്പെട്ടവർ നഹുലൻ എന്ന പേരാളി അങ്ങ് ഇല്ല ആകെ അത് യാർക്ക് വഴങ്ങപ്പെട്ടത് 2015 കോർലൈപ്പറ്റി പ്രദേശത്തിൽ കൽമട് ഗ്രാമാധികാരി പിരിവിൽ വി വിജയലക്ഷ്മി എന്നവർക്ക് അവരത് വിരുപ്പത്തിക്ക് മാറാക മാരയ്ക്കും യന്ത്രം വഴങ്ങപ്പെട്ട് അത് പാവന ചെയ്യപ്പെടാമലിരുന്ന് 2019 3-5 മീളപ്പെറപ്പെട്ടിരിക്കുന്നത് അതേപോണ്ട് கண்ணகிபுரம் கோர்லைப்பட்டி பிரதேச ஆளர் பிரிவில் விஜயகுமாரி ராகினி என்பவருக்கு ஒரு இயந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இயந்திரம் பின்னர் விற்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கொடுக்கப்படும் உபகரணங்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதனை வங்கி முகாமையாளர்களோ சமூர்த்தி அல்லது சமூர்த்தி உத்தியோகத்தர்களோ கவனிப்பது மிக குறைவாக இருக்கிறது. அது சார்பாக அமைச்சர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு சமூர்த்தி வங்கிகளிலே பயிலுநராக கடந்த 4 வருடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக வறிய குடும்பத்தைச் சேர்ந்த சமூர்த்தி பெரும் குடும்பத்தைச் சேர்ந்த 36 பெண் பிள்ளைகள் கடமையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தற்போது அவர்கள் அந்த வேலையிலிருந்து நிறுத்தப்படுகின்றார்கள். ஆனால் அந்த குடும்பங்கள் மிகவும் வறிய குடும்பம் என்பதனால் அந்த 36 பேரையும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சமூர்த்தி உத்தியோகம் வழங்கும் நிலையில் அவர்களை உள்ளீர்க்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த சபையிலே கேட்டுக் கொள்கின்றேன். அடுத்து சமூர்த்தி உத்தியோகத்தர்களின் அவர்களது சேவை காலம் ஒரே இடமாகத்தான் பெரும்பாலும் இருந்து வருகின்றது. ஆகவே அதே மாவட்டத்துக்குள் பிரதேச செயலகங்களுக்கு இடையில் ஒரு இடமாற்ற செயற்பாடை சமூர்த்தி உத்தியோகத்தர்களுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, சமூர்த்தி என்பது வறிய மக்களுக்கு செய்வது பெரிய புனிதமான கைங்கரியம். நான் நினைக்கின்றேன் அமைச்சர் தயா கமக்கே அவர்கள், கௌரவ அமைச்சர் அவர்கள் எடுத்திருப்பது ஒரு புனிதமான கைங்கரியம். இந்த புனிதமான கைங்கரியத்தை செய்யும் நீங்கள் புண்ணியத்தை பெறுவீர்கள். இது உண்மையிலே ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும். அந்த ஏழைகள் பயன்பெற வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 76,000 குடும்பத்துக்கு கிட்ட 76,667 குடும்பம் சமூர்த்தியை பெறுகின்றது. ஆனால் அவர்களுக்கு சுய தொழிலுக்காக வழங்கப்பட்ட உதவிகளை பார்த்தால் அன்னளவாக 35,000 குடும்பத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியாயிருந்தால் எவ்வளவு வறுமை நிலை நீங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த நிலையில் அவ்வாறு இல்லை. இன்றும் மட்டக்களப்பு மாவட்டம் வறுமை நிலை கொண்ட மாவட்டமாகத்தான் இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இலங்கையிலே வடமாகாணம் வறுமையில் முதலாமிடத்தையும் கிழக்கு மாகாணம் 2nd இடத்தையும் பெற்றிருக்கிறது. அதேபோன்று மாவட்ட ரீதியாக வடக்கு கிழக்கு பகுதியிலே 1st இடத்தை கிளிநொச்சியும், 2nd இடத்தை முல்லைத்தீவும், 3rd இடத்தை மட்டக்களப்பும், 4th இடத்தை திருகோணமலையும் பெற்றிருக்கிறது. அவை மட்டக்களப்பு மாவட்டம் மிகவும் வறிய நிலையில் இருக்கிறது. அதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கூட கிட்டத்தட்ட 14 பிரதேச செயலாளர் பிரிவு இருக்கிறது. 14 பிரதேச செயலாளர் பிரிவிலே வறுமை நிலையில் இருக்கின்றது தமிழ் பிரதேச செயலாளர் 10 தான். அதிலும் வறுமை நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1st பிரதேச செயலாளர் பிரிவாக மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவு இருக்கிறது. 50% குடும்பங்கள் அங்கு சமூர்த்தியை பெறுகின்றன. 2nd இடத்தை கோர்லைப்பட்டி தெற்கு பிரதேச செயலாளர் பிரிவு 45% குடும்பங்கள் சமூர்த்தியை பெறுகின்றது. கோர்லைப்பட்டி வடக்கு 3rd இடத்தில் இருக்கிறது. 47% குடும்பங்கள் சமூர்த்தியை பெறுகின்றன. ஆனால் வறுமை குறைந்த பிரதேச செயலாளர் பிரிவிலும் இந்த வீதத்தில் தான் சமூர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. வறுமையில் குறைவாக இருக்கின்ற கோர்லைப்பட்டி மேற்கு பிரதேசத்திற்கு 50% சமூர்த்தியை பெறுகின்றார்கள். ஏறாவூர் நகர பிரதேசம் 45% பெறுகின்றார்கள். கோர்லைப்பட்டி மத்திய பிரதேசம் 46% பெறுகின்றார்கள். ஆனால் வறுமையில் இருக்கின்ற கோர்லைப்பட்டி 41% தான் சமூர்த்தியை வறுமையில் இருக்கும் நிலையில் பெறுகின்றது. மண்முனை தென்னறிவில் பற்றி 40% பெறுகின்றது. ஆகவே இந்த சமூர்த்தி உதவி உண்மையிலே வறுமையில் இருக்கின்ற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதிலே நாங்கள் ஆர்வமாக இருக்கின்றோம். அதனை அமைச்சரிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். அது மாத்திரமின்றி மட்டக்களப்பு மாவட்டத்திலே சில இடங்களில் சமூர்த்தியிலே ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஊழலை கண்டறிவதற்கு அமைச்சர் அவர்கள் கூடிய கரிசனை காட்ட வேண்டும். ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட அரச கணக்காய்வு திணைக்களம் அந்த பிரதேச செயலக மட்டத்தில் அந்த ஊழலை பிடித்து உரிய பிரதேச செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்த போதும் அதில் அவர்கள் கரிசனை காட்டுவது மிக குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் இப்போது நான் அறிந்தேன் அது கோப்புக்கு வந்திருக்கின்றது என்று. ஆகவே அதிலே நீதி கிடைக்கும், மக்கள் ஏழைகளுக்கு வருகின்ற சொத்தை உத்தியோகத்தர்கள் சுரண்டுவது தவிர்க்கப்பட வேண்டும். ஆகவே கோப் மூலம் சரியான முடிவு பெறும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இருந்தாலும் அமைச்சர் கவனத்திற்கு உதாரணத்துக்காக சிலவற்றை கொண்டு வர விரும்புகின்றேன். கோரலை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவில் சமூர்த்தி வங்கியில் இருந்து சிங்காரவேல் நாகநந்தினி அவரது சமூர்த்தி இலக்கம் 26 crore 29 25. இவர் ஒரு கணவனை இழந்தவர். ஆனால் இவர் வெளிநாடு பணிப்பெண்ணாக சென்றதும் இவரது கணக்கில் இருந்து 174,000 நிதி சமூர்த்தி உத்தியோகத்தர்களாலும் வங்கி உத்தியோகத்தர் சிலராலும் சூறையாடப்பட்டிருக்கிறது. இது அரச கணக்காய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, இவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. ஆனாலும் இது சார்பாக பல முறை நாங்கள் எடுத்து கூறியும் அந்த செயலகம் அந்த நடவடிக்கைக்கு வரவில்லை. அது மாத்திரமல்ல, இதற்காக வழங்கப்பட்ட விண்ணப்பங்கள் கூட மறைக்கப்பட்டிருக்கிறது. கடன் வழங்கும் விண்ணப்பம், ஏனென்றால் உண்மை வெளியில் வந்துவிடும் என்று. ஆனால் என்ன செய்தார்கள், 2018 5/11 வாழைச்சேரி போலீஸ் நிலையத்திற்கு சென்று பிழையான முறையில் விண்ணப்பம் கடன் விண்ணப்பம் காணாமல் போயிருக்கிறது என்று முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். அதேபோன்று செல்லத்தம்பி நாகலட்சுமி, இவர் கோரலை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவு கல்குடா, கணக்கு இலக்கம் 15 crore 872. இவரும் ஒரு கணவனை இழந்தவர். இவரும் 2015 6/9 இவருக்கு 50,000 ரூபாய் கடன் வழங்கப்பட்டு அது சமூர்த்தி உத்தியோகத்தரால் மாற்றப்பட்டு 1 lakh rupees அவருக்கு தெரியாமல் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உத்தியோகத்தர்கள் அந்த சமூர்த்தி நிதியிலே சுரண்டுகிறார்கள். இதை கண்டும் காணாமல் மேலதிகாரிகள் இருக்கிறார்கள். சண்முகம் வசந்த மலர், இவரும் ஒரு கணவனை இழந்த பெண், நாலாங்குறுக்கு தெரு விநாயகபுரத்தில் இருப்பவர், கோரலை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவு. அவரில் அந்த கணக்கிலும் நிதி மோசடி நடந்திருக்கிறது. மகேஸ்வரம் மோகன சுமதி, இவர் கோரலை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவு மருதநகர், 29 crore 40 64. இவரும் ஒரு கணவனை இழந்தவர். இவரது நிதியிலும் கூட சுரண்டல் நடந்திருக்கின்றது. இவர்கள் வெளிநாடு சென்றதும் அவர்களது வங்கிக் கணக்கை பயன்படுத்தி உத்தியோகத்தர்கள் நிதியை பெறுகின்றார்கள். சின்னத்தம்பி உதயதேவி, இவர் கோரலை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவு மருதநகர் விநாயகபுரத்தைச் சேர்ந்தவர். இவரது கணக்கிலக்கம் 79 crore 40 63. பணிப்பெண்ணாக வெளிநாடு சென்றதும் இவரது கணக்கில் இருந்தும் நிதி மோசடி நடைபெற்றிருக்கிறது. இவ்வாறு தவராஜா சிவகுமாரி மருதநகர், யோகராசா நகுலேஸ்வரி விநாயகபுரம், மோகன்நாத் தேவமலர் கல்மடு, இராசநாயகம் துளசி மலர் போன்றவர்களிடம் கோரலை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவிலே சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் போலீசில் கூட சில முறைப்பாடுகள் இடம்பெற்றும் அது பிழையான முறையிலே இருந்தும் போலீசார் அதில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றார்கள். இவ்விடயங்கள் கோப்புக்கு வந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் கோப்பின் தலைவர் எனக்கு அருகாமையில் இருப்பவர் என்றபடியினால் அவர் இந்த விடயங்கள் சார்பாக தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக இந்த சமூர்த்தி மூலம் பல ஊழல்கள் நடைபெறுகின்றன, ஏனென்றால் சரியானவர்களுக்கு அது சென்றடைவதில்லை. குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் மஹிந்த ராஜபக்சேயின் ஆட்சி காலத்தில் சமூர்த்தி அரசியலுக்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது. ஊவா மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போதும் வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போதும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு ஆதரவாக சமூர்த்தி உத்தியோகத்தர்கள் சமூர்த்தி மட்டக்களப்பு மாவட்ட காரியாலயத்தில் இருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் பிரச்சாரம் செய்வதற்காக. அது மாத்திரமின்றி கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் கோரலை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவில் விநாயகபுரத்தின் டிஎம்பிபி கட்சி வேட்பாளர் திரு சி என் ஆர் தர்மலிங்கத்திற்கு ஆதரவாக சமூர்த்தி முகாமையாளர் நிதி அதாவது தேர்தல் பிரச்சார வேளையிலே வேட்பாளரை நிதியாரவிட மக்களிடம் அனுப்பியிருக்கிறார். ஆகவே மறைமுகமாக இவர்கள் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவது தவிர்க்கப்பட வேண்டும். இது சார்பாக அமைச்சர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். கடந்த ஆட்சிக்காலம் அரசியலுக்காக சமூர்த்தி உத்தியோகத்தர்களை பயன்படுத்தியிருக்கிறது. அதனால்தான் அவர்களது ஊழலை கண்டும் காணாதவர்கள் போல் அவர்கள் இருந்து வந்தார்கள். ஆனால் தற்போது அந்த ஊழல்கள் இடம்பெறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் என்ற வகையில் மக்கள் எங்களுக்கும் கையை நீட்டுவார்கள். ஆகையால் தான் கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கிறேன், சமூர்த்தி சார்பாக இந்த ஊழல்களை கண்டுபிடிப்பது அதன் சார்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு குழுவை நியமித்து மாவட்டந்தோறும் பிரதேச செயலகந்தோறும் அனுப்ப வேண்டும். சரியான வறிய மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேர வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தின் 10 பிரதேச செயலாளர் பிரிவு தமிழ் பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் அவர்களது வறுமையை நீக்குவதற்கு கூடிய வகையில் தற்போது வருகின்ற 600,000 குடும்பங்களுக்கான சமூர்த்தி உதவி திட்டத்தில் அவர்கள் கூடிய வகையில் இணைக்கப்பட வேண்டும். அமைச்சர் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த இடத்திலே அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அத்தோடு நீங்கள் ஆரம்ப கைத்தொழில் அமைச்சராகவும் இருக்கின்றீர்கள். உண்மையிலேயே ஆரம்ப கைத்தொழிலில் என்ன என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தயவு செய்து அதில் என்னென்ன செயற்திட்டங்கள் இருக்கின்றது என்பதை தெளிவாக எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அவ்வாறு இருந்தால் நாங்கள் மக்களுக்கு இன்னென்ன வேலை திட்டம் இருக்கின்றது, நீங்கள் இவற்றில் ஈடுபட்டுக் கொள்ளலாம் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். அது மாத்திரமின்றி எங்களது சமூக வலுவூட்டலில் முக்கியமான ஒன்றாக இருக்கின்ற விசேட தேவைக்குரியவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே விசேட தேவைக்குரியவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு குறைந்த அளவினருக்கு தற்போது உதவிகள் வழங்கப்படுகின்றது. அந்த உதவிகள் 3,000 ரூபாயில் இருந்து தற்போது 5,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டமை வரவேற்கத்தக்கது. ஆனாலும் கூடிய அன்பர்கள் விசேட தேவைக்குரியவர்களாக வடக்கு கிழக்கு பகுதியிலே இருப்பதனால் நீங்கள் கூடிய நபர்களை அவ்வாறு விசேட தேவைக்குரியவர்களாக இதுவரை வழங்கப்படாமல் இருப்பவர்களை உங்களது திட்டத்தில் இணைத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்றும் இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றேன். அது மாத்திரமின்றி பலர் வறுமை காரணமாக தர்ம பணம் பெறுகின்றார்கள். அது சமூக சேவை அமைச்சின் ஊடாகத்தான் அந்த தர்ம பணம் செல்கிறது. ஆனால் பெறுகின்ற அந்த குறைந்த தர்ம பணத்திற்காக மிக நீண்ட தூரம் பெருஞ்செலவை மேற்கொண்டு அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தபால் திணைக்களங்கள் தபால் கந்தோர்களை நாடி செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே அமைச்சர் அவர்களே, இந்த தர்ம பணம் மிகச்சிறியது. ஆகையால் நீங்கள் உரிய கிராமங்களுக்கு சென்று அந்த தர்ம பணத்தை ஒரு இடத்தில் வைத்து உரிய பாதுகாப்போடு அந்த வறிய மக்களுக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது ஒரு புனிதமான ஒரு கைங்கரியம். மாவடிவேம்பு பகுதியிலே அந்த தர்ம பணத்தை பெறுவதற்காக மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்த ஒருத்தர் தபார்கந்தோருக்கு கொண்டு வந்து காட்டப்பட்டு அந்த தர்ம பணத்தை பெற்றிருக்கிறார். பெற்று ஒரு சில நாட்களில் அவர் இறந்து விட்டார். இணையதளங்களில் எல்லாம் அவரது செய்தி வந்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களே, என்னத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அதில் எழுதியிருந்தார்கள். ஆகையால் தான் அமைச்சர் அவர்களை கேட்கின்றோம், நீங்கள் தர்ம பணத்தை உரிய இடங்களில் கொண்டு செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அத்தோடு எங்களது இதில் விசேட பிரதேசங்கள் அபிவிருத்தி சார்பான அமைச்சராக எங்களை ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கின்றார். உண்மையிலேயே அவர் ராஜாங்க அமைச்சராக கல்வி அமைச்சர் இருக்கும் போது பல சேவையை ஆற்றியவர். ஆகையால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அமைச்சுக்கு மேலதிகமாக உதவிகளை வழங்க வேண்டும். நான் நினைக்கிறேன் அவருக்கு இதுவரை பெரிசாக பணம் கொடுத்திருக்க மாட்டார்கள் என்று. அவர் பணம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. அவரை பேரளவில் அமைச்சராக வைத்திருக்காது. அவருக்கு பணத்தை கொடுத்து வேலைகளை செய்விக்க வைக்க வேண்டும். அது தவிர இன்னும் ஒன்றை விசேடமாக நான் கூற வேண்டும். சிவனொளிபாத மலையிலே சிவனொளிபாத மலை என்கின்ற பேர் சில நபர்களால் விஷமிகளால் அழிக்கப்படுகிறது. அது சிவன்ற மலை, சிவனொளிபாத மலை. அந்த மலையின் பேர் இருக்க வேண்டும். சிவனொளிபாத மலை என்பது அங்கு மறைக்கவோ மறுக்கப்படவோ இடமளிக்க முடியாது. அதிலே நாங்கள் மிக கவனமாக இருக்கின்றோம் என்பதனையும் இந்த சபையிலே தெரிவித்துக் கொண்டு சமூர்த்தி அமைச்சருக்கு இன்னும் ஒன்றை நாங்கள் கூறுகின்றோம். எங்கள் பகுதியில் தான் ராஜாங்க அமைச்சர் இருக்கிறார். உங்களது ராஜாங்க அமைச்சருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் என்ன பணியை செய்வதாக இருந்தாலும் நீங்கள் அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு இணைந்து தமிழ் பகுதியில் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். நீங்களும் எங்களோடு இணைந்து அந்த பணியில் சேவையாற்ற வர வேண்டும் அந்த மாவட்டத்துக்கு என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி.
ஸ்தூதி. இலங்கட்டு டாக்டர் வி ராதகிருஷ்ணன் அமைத்துமா.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபை தலைவர் அவர்களே, இந்த நேரத்திலே எனக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட அமைச்சின் சார்பாக ஒரு சில வார்த்தைகளை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதாவது விசேட பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சு என்று இப்பொழுது புதிதாக உருவாக்கப்பட்டு அந்த அமைச்சு கொடுப்பதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. ஆகவே அதனுடைய கெசட் வருவதற்கும் வர்த்தமானி அறிவித்தல் வருவதற்கும் சற்று காலம் எடுத்ததன் காரணமாக இந்த அமைச்சினுடைய செயல்பாடுகளை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லாத இருந்தாலும் பொழுதும் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டு அதற்கான திகதியை ஒதுக்கி இன்று கொடுத்திருக்கின்ற நிலையிலே இந்த அமைச்சினுடைய செயல்பாடுகளை பற்றியும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதாவது விசேஷ பிரதேசங்கள் அமைச்சு என்று இது உருவாக்கப்பட்டதற்கு காரணம் விசேஷமாக மலேக பகுதியிலே இருக்கின்ற பகுதிகளுக்கு அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு அமைச்சை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலே கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதை உருவாக்கி இருப்பதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே மலையகத்திலே வேலை செய்வதற்கு ஒரே ஒரு அமைச்சு இருந்தது, மலைநாட்டு புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அமைச்சு என்ற ஒரு அமைச்சு தான் இருந்தது. அதன் மூலம்தான் மலையகத்துக்கு வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. இன்று மேலும் ஒரு அமைச்சு கொடுக்கப்பட்டு அது மலையக பகுதியிலே இருக்கின்ற பின்தங்கிய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த பிரதம மந்திரி அவர்களுக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் இந்த அமைப்பின் மூலமாக இந்த அமைச்சின் மூலமாக கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் விவகார அபிவிருத்தி, கலாச்சார நிகழ்வுகள், வழிபாடு ஸ்தலங்கள் அபிவிருத்தி, பாதைகள் அபிவிருத்தி, கிராமிய மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த தனிவுற்ற மக்களுக்கு இந்த வேலைகளை செய்வதற்கு அந்த பகுதியிலே இதை நாங்கள் முற்றுமுழுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அமைச்சின் மூலமாக அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய மேம்பாடு வலுவடைவதற்கு, அவருடைய கலாச்சாரங்கள் மேம்பட்டு வருவதற்கு, கல்வி அபிவிருத்திகள் செயல்பட்டுவதற்கு, தோட்டத்திலே இருக்கின்ற பிரவேச பாதைகள் அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும், அந்தந்த அமைச்சர்களோடு செயல்பட்டு மேலும் இதை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான இந்த அமைச்சு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அமைச்சு என்பது விசேஷமாக அந்த பகுதியிலே இருக்கின்ற தோட்டப்புறங்களுக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியிலே இருக்கின்ற கிராமப்புறங்களுக்கும் இது செயல்பட்டு வருகின்றதற்கான வாய்ப்பு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் முதலிலே சொன்னது போல இந்த அமைச்சு காலம் கடந்து கொடுத்ததினால் காரணமாக இதனுடைய நிதி ஒதுக்கீடு இப்பொழுது முற்றுமுழுதாக இல்லாவிட்டாலும் கூட இப்பொழுது கூட கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் சொன்னார், இந்த பட்ஜெட் முடிவதற்கு முன்பு அதற்கான இந்த அமைச்சுக்கான நிதி ஒதுக்கி தந்து அதற்கான வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த அமைச்சுக்கு முற்றுமுழுதான பணம் கிடைத்த பிறகு அதுபோல இன்னும் எங்களுடைய கட்டிடங்கள் அமைய கிடைக்கிறதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அதே போல புதிய அமைச்சினுடைய அதிகாரிகள் நியமிப்பதற்கான வசதியும் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவை எல்லாம் ஓரளவு ஒருமுகப்படுத்தப்பட்ட பிறகு இந்த அமைச்சின் மூலமாக அந்த பகுதிக்கு நிறைய வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதுபோல எதிர்காலத்திலே இந்த அமைச்சரோடு சேர்ந்து ஏனைய அமைச்சுகளும் இயங்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல சமூர்த்தி அமைச்சரை பற்றி பேசும் பொழுது நாங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டும். நான் அன்றும் இந்த சபையிலே பிரஸ்தாபித்தது போல சமூர்த்தி அமைச்சு உருவாக்கப்பட்டு 20-30 வருடங்கள் கடந்திருந்தாலும் கூட மலையக பகுதியிலே இந்த சமூர்த்தி பெறுகின்றவர்களுடைய தொகை மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த சமூர்த்தி பெறுகின்ற மக்களுடைய தொகையை மலையக பகுதியிலும் நீங்கள் வெகு விரைவாக உள்வாங்கப்பட வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள இருக்கின்றேன். இந்த வருடம் 600,000 பேருக்கு சமூர்த்தி உதவி வழங்குவதற்காக திட்டம் இருக்கின்றது. ஆகவே இந்த பெருந்தோட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த சமூர்த்தி மிக முக்கியமானது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதை உள்வாங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்ள வருகின்றேன். பொதுவாக விவசாய உற்பத்தி மலையகத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு அடிப்படை தொழில் என்பது விவசாயம், தோட்டத் தொழில், சுற்றுலாத்துறை போன்றவைதான் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த 3 தொழில்களை மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் என்பது இந்த தோட்டத் தொழிலை செய்கின்ற அந்த மக்கள். ஏனென்றால் அன்றாடம் ஊதியம் பெற்றே அவர்களுடைய தங்கள் தொழிலை நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தோட்ட கம்பெனிகள் சம்பளம் முறையாக இதை அதிகரித்து வந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இன்னும் பல வழிகளிலே அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அதில் ஒரு அம்சம்தான் இந்த சமூர்த்தி வழங்குகின்ற திட்டமாகும். அதே போல அவர்கள் சுயத்தொழில் தொய்வதற்கு படித்துவிட்டு வீட்டிலிருந்த இளைஞர் யுவதிகள் சுயத்தொழில் செய்வதற்கான வாய்ப்பை உண்டாக்குவதற்கும் அந்த அமைச்சு உதவி செய்ய வேண்டும், எங்களுடைய அமைச்சும் உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுற்றுலாத்துறையை பொறுத்தளவில் இன்றைக்கு இலங்கையிலே அதிகமாக சுற்றுலா வருகின்ற பகுதியாக நூரலியா இருக்கின்றது. ஆகவே நூரலியா மாவட்டத்திலே இருக்கின்ற சுற்றுலாத்துறைகளை அபிவிருத்தி செய்வதிலே இன்னும் அக்கறையோடு செயல்பட்டு அந்த சுற்றுலாத்துறையினுடைய நேராகவோ மறைமுகமாகவோ தொழில் பெறுகின்ற பல சமூகங்கள், பல லட்சக்கணக்கான பெயர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், பல ஆயிரக்கணக்கான பெயர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்கான இந்த தொழிலையும் நாங்கள் நிச்சயமாக செய்து முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே இவ்வாறான பல்வேறு வகையிலும் அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற விஷயங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். அதே போல இங்கிருக்கின்ற இன்னொரு அமைச்சர் நண்பர் அர்சடி சில்வா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சுகப்படுத்தும் சேவை என்ற அடிப்படையிலே அம்புலன்ஸ் 199 நோட் என்ற சேவையை ஆரம்பித்திருக்கின்றார். இது இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு சேவையாகும். ஏனென்றால் இந்த சேவை மூலமாக இன்று நாட்டிலே நடக்கின்ற இன்று நாட்டிலே எங்கே பார்த்தாலும் விபத்துகள் நடைபெறுகின்றன. அந்த விபத்துகள் நடைபெறும் பொழுதும் அதுபோல சுகமிற்றவர்களுக்கு சேவை செய்வதற்கும் இந்த 199 என்ற சேவை மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. ஆகவே அந்த சேவையை இலங்கைக்கு கொண்டு வந்த திரு ஹர்சடி சில்வா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்னொரு விஷயமாக பேச வேண்டும். நூரலிய பகுதியிலேதான் ஹட்டன் பகுதியிலே, அதாவது நல்லத்தண்ணி என்ற இடத்திலே சிவனொளி பாதை மலை அமைந்திருக்கின்றது. இந்த சிவனொளி பாதை மலை என்பது எங்களுக்கு தெரிந்த காலம் வரைக்கும், அதாவது இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களோ அதற்கு முதன்மையாகவோ இருந்த காலத்திலிருந்து இந்த மலைக்கு பேர் அந்த சிவனொளி பாதம் என்ற மலைதான் இருக்கின்றது. அங்கே சிவனுடைய பாதம் இருப்பதாக இந்து மக்கள் விசுவாசமாக இருக்கின்றார்கள். அடம் ஸ்பீக் என்று சொல்லுகின்ற கிறிஸ்தவர்கள் அதை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீபாதை என்று சொல்லுகின்ற பௌத்தர்கள் அதை நம்புகின்றார்கள். ஆகவே இவ்வாறு பல் இனத்தை சேர்ந்த பல மதத்தை சேர்ந்த மக்கள் அதை ஒரு நம்பிக்கை ஸ்தானமாக அதை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அண்மையிலே யாரோ ஒருவர் இந்த பகுதிக்கு கௌதம புத்தரின் பாதம் என்ற ஒரு சிங்கள வார்த்தையை மட்டும் வைத்துவிட்டு ஏனைய சிவனொளி பாதமலை, அதாவது ஸ்ரீபாதம் என்ற வாசகங்களே அகற்றப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே மஸ்கெலிய பிரதேச சபை இதை அறிந்து கொண்டு அதற்கான புதிய ஒரு போர்டை அங்கு வைத்துவதற்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள், அதை செய்தும் இருக்கின்றார்கள். அந்த பொழுது அங்குள்ள கௌரவ ஆளுநர் அவர்கள் இதற்கு தெரியாமல் பல விஷயங்களை செய்ததன் காரணமாக பிறகு நாங்கள் ஆளுநருக்கு புரிய வைத்து இந்த போர்டை போடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தோம். இருந்தாலும் கூட நேற்று முன்தினம் இந்த போர்டிலே இருக்கின்ற சிங்கள வார்த்தையை மட்டும் வைத்துவிட்டு தமிழ் இங்கிலீஷ் வார்த்தைகளை அகற்றியிருப்பது அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாமல் செய்த ஒரு கொந்தளிப்பான செயலாகும். ஆகவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் போலீசுக்கு அறிவித்திருக்கின்றோம், மத்திய மாகாணத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் இது உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை நான் அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். அதே போல போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதனுடைய அசமந்த போக்கு காரணமாக அங்கிருக்கின்ற மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாதன் காரணமாக மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே யாரோ வேண்டாதவர்கள் செய்கின்ற இந்த துக்ககரமான செயல்கள் மூலமாக அங்கே இருக்கின்ற சிங்கள தமிழ் மக்களுடைய உறவு பாதிக்கப்படும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே இதனை உடனடியாக தகுந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து மீண்டும் அது சிவனொளி பாத மலை என்ற வாசகத்தை அங்கு உருவாக்கி அடம் ஸ்பீக் என்ற வார்த்தையை உருவாக்கி அதை நாங்கள் திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு இந்த நாட்டினுடைய இனத்துவேசத்தையும் மதத்துவேசத்தையும் இன்று தூண்டுகிறவர்கள் அதிகமாக இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் அரசாங்கம் என்ற ரீதியில் அரசாங்கமும் மக்கள் என்ற ரீதியிலே நாங்களும் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக இலங்கையிலே இருக்கின்ற மக்களுடைய மேம்பாடு வளர்வதற்கான சந்தர்ப்பம் உருவாகியிருக்கின்றது. அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதை நன்முறையிலே செயல்படுத்துவதற்கு அமைச்சுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த அமைச்சுகள் மூலமாக செயல்படுவதற்கான அதிகாரிகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் திறமையாக செயல்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். விசேஷமாக சமுர்த்தி கொடுக்கப்படுகின்ற நேரத்திலே மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த பகுதியிலே இருக்கின்ற நான் இருக்கின்ற யோகேஸ்வரன் அவர்கள் சொன்னார், தேவையுள்ளவர்களுக்கு தேவையான விஷயம் கிடைப்பதில்லை, தேவையில்லாதவர்களுக்கு தேவையற்ற விஷயத்தை கொண்டு போய் நுழைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை அவர் சொன்னார். ஆகவே அதை தவிர்த்து கொண்டு தேவையானவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து அவர்களை மேம்பாடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய அமைச்சின் செயலாளர் திருமதி ரஞ்சனி நடராஜப்பிள்ளை அவர்களுக்கும் அவருடைய உத்தியோகத்தர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து எதிர்வரும் காலத்திலே இந்த அமைச்சினுடைய செயல்பாடு நிச்சயமாக மலையக மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டும், அதுபோல அவர்களுடைய தேவைகள் அறிந்து சேவைகள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் சொல்லி இந்த அமைச்சுக்காக நிதி ஒதுக்கீடு கௌரவ மங்கள சமரவீர அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். பிரதம மந்திரியும் இப்பொழுது சொல்லியிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை என்பதையும் சொல்லி என்னுடைய இந்த பேச்சுக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸ்துதி. இலங்கட்ட கரு அரவிந்த குமார் மந்திரித்துவா.
அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. இன்று நாங்கள் பல்வேறு அமைச்சர்களின் வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்திலே கலந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ஆரம்ப கைத்தொழில் சமூக வலுவூட்டல் அமைச்சு, அதேபோல் பொது வளங்கள் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு பற்றிய அமைச்சு, அதேபோல் விசேடமாக விசேட பிரதேசங்கள் அபிவிருத்தி பற்றிய அமைச்சு தொடர்பான விடயங்களிலே நாங்கள் இன்று எமது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்று அமைச்சுக்களின் பொறுப்புகளை பற்றி அல்லது அதன் செயற்பாடை பற்றி பேசுவதற்கு முன்பதாக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் விசேட பிரதேசங்கள் அபிவிருத்தி அமைச்சு பற்றிய விடயத்திலே நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதிக கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, இந்த விசேட பிராந்தியங்கள் அல்லது விசேட பிரதேசங்கள் அபிவிருத்தி அமைச்சின் அமைச்சராக எனது கட்சியின் தலைவர், மலையக மக்கள் முன்னணியின் தலைவர் கௌரவ வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அது ஒரு விடயம். அடுத்ததாக, அவர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவராகவும் கடமையாற்றுகின்ற அந்த நிலைமையிலே இந்த அமைச்சு ஒரு முக்கிய இடத்தை பெறுகின்றது என்று நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த அமைச்சின் உருவாக்கம் மலையக மக்கள் முன்னணிக்கு கிடைத்த இன்னும் ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்கின்றேன். ஏனெனில் இதற்கு முன்பு எனது தலைவர் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கல்வி இராஜாங்க அமைச்சர் என்ற பதவி வழங்கப்பட்டது. அதற்கு முன்பு முன்னைய அரசாங்கத்திலே பூந்தோட்ட அபிவிருத்தி தொடர்பான பிரதி அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த இரண்டு அமைச்சு பதவிகளை ஏடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த அமைச்சு பதவி விசேடமானதாகவும் அதேபோல் எமது மக்களுக்கு நேரடியாக பல்வேறு அபிவிருத்தி வேலைகளையும் அவர்களின் மேம்பாட்டுக்காகவும் உயர்வுக்காகவும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த அமைச்சினூடாக கிடைத்திருக்கின்றது என்று பார்க்கும்போது உண்மையிலே அது மகிழ்ச்சி தரும் ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட இந்த அமைச்சுக்கு ஒரு புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவரின் போதிய அனுபவம், ஆற்றல், திறமை இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்த அமைச்சின் செயல்பாடுகளை மிக நேர்த்தியாகவும் சரியான பாதையிலும் கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கௌரவ பிரதம மந்திரி அவர்களினால் நான் இந்த அமைச்சின் கண்காணிப்பு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கின்றேன். ஆகவே அவரோடு இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை, ஒரு அவசியம் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு நாங்கள் இணைந்து செயல்படும் போது இந்த அமைச்சுக்கு ஒரு தனி மவுசையும் மெருகையும் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் அதேவேளை இந்த அமைச்சை பொறுத்தளவிலே இது ஒரு புதிதாக பிரசவிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவ்வாறு புதிதாக பிரசவிக்கப்பட்ட ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு பாரிய சவாலான ஒரு விடயமாக நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். வளர்ந்த ஒரு பிள்ளையாக இருக்கலாம், அல்லது வளர்ந்த ஒரு இளைஞனோ யுவதியாக இருக்கலாம். அவ்வாறானவர்களை நாங்கள் தொடர்ந்து போஷாக்கிப்பது அது ஒன்றும் பெரிய காரியமாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் பிறந்த ஒரு குழந்தையை, புதிதாக ஒரு பிறந்த குழந்தையை நாங்கள் பராமரித்து அதனை வளர்த்தெடுப்பது என்பது மிக மிக சவாலுக்குரிய ஒரு விடயமாக நாங்கள் அனைவரும் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கின்றோம். அந்த வகையிலே பார்க்கும்போது அதன் பராமரிப்பு, அந்த குழந்தையின் கண்காணிப்பு, போசாக்கான உணவு வழங்கல், நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, கட்டம் கட்டமாக பல்வேறு விடயங்களிலே விசேட கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் என்று பல்வேறு தேவைகள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் நாங்கள் செய்வதற்கான அந்த தகுதி எம்மிடம் இருந்தாலும் கூட, அந்த அந்தஸ்து எங்களிடம் இருந்தாலும் கூட, அந்த இவை அனைத்தும் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் என்பதன் காரணமாக அரசும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இந்த அமைச்சின் செயல்பாடுகளுக்கு அல்லது இந்த புதிதாக பிறந்த குழந்தையை வலுவூட்டி அதனை வளர்த்தெடுப்பதற்கான அந்த வாய்ப்பை எமக்கு அளிக்க வேண்டும். So I take this opportunity to request the Honorable Prime Minister, this Special Area Development Ministry is a newly born baby. So this baby has to be taken care of. This baby has to be fed with nutritional food. This baby has to be taken care of. Special attention has to be paid. So I am sure Honorable Prime Minister will take care of all these drawbacks, all these requirements and pave way to develop this ministry, to entrust this ministry with all avenues and evolution, all necessary equipments and necessary funds. So I take this opportunity to specially thank the Honorable Prime Minister for creating or setting up a new ministry as Special Development Area Ministry and then to appoint my leader, Honorable Radhakrishnan, as the minister of this ministry. Thank you, Honorable Prime Minister. அதே நேரத்தில் இந்த அமைச்சை பற்றி பேசும்போது எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் இங்கே ஒரு வித்தியாசமான கருத்தை முன்வைத்தார். அதாவது இவ்வாறு ஒரு விசேட பிராந்திய அபிவிருத்தி அமைச்சு என்று ஒரு அமைச்சு உருவாக்கப்படும் போது இந்த நாட்டிலே ஒரு வேற்றுமை ஏற்படுத்துகின்றது அல்லது ஒரு பிரிவினை ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த நாட்டிலே எது விசேட பிரதேசம் என்று அடையாளம் காண முடியாத ஒரு நிலையிலே இவ்வாறு ஒரு அமைச்சை ஏற்படுத்தியிருப்பதனூடாக ஒரு பிரிவினையை ஒரு வேற்றுமையை ஏற்படுத்தியிருப்பதாக இங்கே குற்றம் சுமத்தினார். அந்த உறுப்பினரின் கூற்றை அந்த உறுப்பினர் இங்கே முன்வைத்த கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் உண்மையிலேயே இவ்வாறான ஒரு அமைச்சு ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் இந்த நாட்டில் இருக்கின்றது. அதற்கு காரணம் நாங்கள் பிரயத்தப்படுத்தும் மலையகம் மத்திய வங்கியின் அவர்களின் வருடாந்த அந்த அறிக்கையை நாங்கள் சரியாக பார்த்தால் மத்திய வங்கியின் ஊடாக முன்வைக்கப்படும் அறிக்கையில நாங்கள் பார்த்தால் அந்த அறிக்கையிலே மிக சரியாக ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுதான் இந்த நாட்டிலே வாழும் மக்களுக்கு மத்தியிலே மிகவும் அதிகமான வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் மலையக மக்கள் என்று மத்திய அரசாங்கத்தின் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் ஏனைய பிரதேசங்களில் உள்ள மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலாக இருப்பதாகவும் மலையக மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழாக இருப்பதாகவும் மத்திய வங்கியின் அந்த அறிக்கை கூறுகின்றது. ஆகவே மத்திய வங்கியின் அறிக்கையை எவராலும் மறுக்க முடியாது, மத்திய வங்கியின் அறிக்கைக்கு எதிராக எவரும் செயல்பட முடியாது. ஏனெனில் புள்ளி விவரங்களோடு சரியான அறிக்கையை மத்திய வங்கி சமர்ப்பித்திருக்கின்றது, முன்வைத்திருக்கின்றது. அவ்வாறு பார்க்கும்போது இந்த மலையக மக்களுக்காக விசேட அபிவிருத்தி என்ற ஒரு அமைச்சு ஏற்படுத்த வேண்டும், அது எப்பொழுதோ ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆனால் காலம் தாமதமாகியாவது அந்த அமைச்சு ஏற்படுத்தப்பட்டிருப்பது பொருத்தமான ஒரு செயல்பாடாகவும் சரியான ஒரு செயல்பாடாகவும் நான் பார்க்கின்றேன். அந்த வகையிலே பார்க்கும்போது அரசாங்கத்திற்கும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும் இந்த அமைச்சின் உருவாக்கத்திற்காக இந்த அமைச்சை ஏற்படுத்தியதற்காக நான் நன்றி கூற விரும்புகின்றேன். ஆகவே இந்த எனது கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த கருத்தை முன்வைத்த எதிர்கட்சி உறுப்பினர் இப்பொழுது தான் முன்வைத்த கருத்து பிழையானது தவறானது என்பதை இப்பொழுது புரிந்து செயல்பாடை நாங்கள் மென்மேலும் வளர்த்தெடுப்பதற்கு இந்த அமைச்சின் ஊடாக எமது இலக்கை அடைவதற்கு இந்த அமைச்சை ஏற்படுத்தியதன் ஊடாக எமது மக்களின் எதிர்பார்ப்பை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு பூர்த்தி செய்வதற்கு தடையாக இருப்பது பொருளாதாரம். ஆகவே இந்த அமைச்சின் செயல்பாடுகளை சரியாக மேற்கொள்வதற்கு பொருத்தமான போதிய அளவு நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ நிதியமைச்சராக இருக்கலாம், கௌரவ பிரதம மந்திரி அவர்களாக இருக்கலாம், இவர்கள் இணைந்து அதிக அளவான நிதியை இந்த அமைச்சிற்கு ஒதுக்கி தருவதன் ஊடாக எமது நலிவுற்ற மக்களை நாங்கள் மேன்மைப்படுத்துவதற்கும் அவர்களின் வாழ்க்கை நிலையிலே ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கும் அது சரியான பொருத்தமான செயல்பாடாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஆகவே இந்த அமைச்சின் செயல்பாடுகள் சரியாக இயங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த அமைச்சின் செயல்பாடுகளின் ஊடாக நலிவுற்று இருக்கும் எமது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களை மேற்கொண்டு வருவதற்கு அவர்களின் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை மேற்கொள்வதற்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் இதற்கெல்லாம் நாங்கள் இன்று ஒன்றாக இணைந்து செயல்படுவதும் இன்னும் ஒரு காரணமாக நான் பார்க்கின்றேன். இப்பொழுது நாங்கள் மலையகத்தின் பிரதான மூன்று கட்சிகள் ஒன்றாக இணைந்து நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் ஊடாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். நான் அங்கம் வைக்கும் நான் பிரயத்தப்படுத்தும் மலையக மக்கள் முன்னணிக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நானும் எனது தலைவர் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும்.
கௌரவ மந்திரி துமா தேங்க அவசான் கரான காலை வெடிப்புற அரந்தேனோ
வினாடி தேக்க முகலஸ்தான சாபாத்மிய அதேபோல் தேசிய தொழிலாளர் சங்கத்துக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனநாயக மக்கள் முன்னணிக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே நாங்கள் ஆறு பேர் ஒன்றாக இணைந்து செயல்படுவதன் ஊடாக இவ்வாறான வெற்றியிலே நாங்கள் போதிய வெற்றியை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எமது இந்த கூட்டணி கிடைத்த இந்த மூன்றரை வருட காலப்பகுதியிலே கிடைத்த பாரிய வெற்றியாக நான் பல விடயங்களை பார்க்கின்றேன். ஒன்று, முதலாவதாக உருவாக்கப்பட்ட மலைநாட்டு புதிய கிராமம் என்று அமைச்சு, அதனைத் தொடர்ந்து மலையகத்திலே புதிதாக ஏற்படுத்தப்பட்ட 4 பிரதேசபைகள். இது ஒன்றும் சுலபமான காரியமாக நான் பார்க்கவில்லை. இந்த 4 பிரதேசபைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பிரதேசபைகளோடு இன்னும் 4 புதிய பிரதேச செயலகங்கள் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய அந்த தன்மையும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. மலையக அபிவிருத்தி அதிகார சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த விசேட பிராந்தியங்களுக்கான அபிவிருத்தி அமைச்சு இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் எமது மக்களுக்கு போய் சேரக்கூடிய எமது மக்களின் மேம்பாட்டுக்காக அபிவிருத்திக்காக பல வேலை திட்டங்களை முன்வைத்து அதன் ஊடாக எமது நலிவுற்றிருக்கும் மக்களை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு இந்த எமது அமைச்சின் செயலராக திருமதி ரஞ்சனி நடராஜபிள்ளை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். ஒரு திறமையான அதிகாரி. அவரோடு இணைந்து செயல்படும் ஏனைய உத்தியோகத்திற்கும் நான் இந்த இடத்தில் எனது நன்றியினை கூறிக்கொள்ள விடுகின்றேன். ஆகவே இந்த அமைச்சின் செயல்பாடுகள் மேலங்குவதற்கும் இந்த அமைச்சின் செயல்பாடுகள் அதன் இலக்கை அடைவதற்கும் அனைவரின் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவை தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸ்தூதி. இலங்கை கரு அலி சஹிர் மௌலானா அமித்துமா.
தேங்க்யூ சியா. ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், ஆனரபிள் மங்கள சமரவீரர் presented last week what has been received accolades far and wide as a clean, lean and forward thinking budget for the year 2019 in keeping with our country's commitment to attaining sustainable, holistic and inclusive development for our populace, along with ensuring that Sri Lanka leads the charge in working towards transforming the world by attaining the sustainable development goals set by the United Nations for 2030. Honorable Finance Minister has gloriously set the precedent for the future finance ministers to follow by breaking tradition and curbing expectation of the pundits who heavily stipulated that budget 2019. Anyway, having said this, as the responsible state minister of the Ministry of Primary Industries and Social Empowerment, it is with a sense of elation and satisfaction that you pursue the draft budget estimates. You would see that while there are no handouts, there are in the fact various aspects of ensuring the social welfare and upliftment of the livelihood of the people through holistic, comprehensive programs geared towards micro and macro growth. The responsibilities entrusted to the Ministry of Primary Industries and social empowerment, as its name suggests, it by the far one of the most important facets of ensuring true socio-economic growth throughout the country, starting from the very grassroots through the provisions of this Appropriation Bill 2019. Honorable Minister Daya Gamage, myself and Honorable Palitha Thevaperuma are entrusted with the responsibility of driving our social welfare program, our social empowerment program, and developing the natural resources of our country to become valuable commodities in the international markets. To do so, we aim to follow a holistic approach by ensuring that while we ensure welfare facilities to all our fellow citizens, we also ensure empowerment by utilizing our natural resources to uplift and enhance their livelihood. At this juncture, many honorable members of this House have stipulated that the allocations provided to the Minister of Primary Industries and Social Empowerment are a means of the government utilizing the Department of Samruddhi, the Department of Social Services, the Department of Export Agriculture, and other departments vested under our ministry in the form of a political organ. As you are aware, Honorable Chair, during Honorable Mangala Samaravira's speech, he in fact recognized and pinpointed that the shortcomings of the Samruddhi system, and instead of exploiting these loopholes for the political benefit of the government. As such, the Appropriation Bill of 2019 recognized the fact Samuddhi, which was established in 1994 to facilitate the poor graduate to a higher income level, has failed to not only protect the vulnerable but also strengthen and support them. It has now become politicized to such an extent that many Samuddhi officials are strongly affiliated to a certain political party. As such, this has resulted in the deserving not benefiting from the scheme, while those who do not deserve, mostly card-carrying members of a particular political party, continue to enjoy these free subsidies for merely supporting the politics of the day, resulting in the poor remaining poor. This has severely compromised the economic freedom of the weakest. Therefore, the Ministry of Primary Industries and Social Empowerment has developed an objective, transparent and measurable criteria to streamline the Samuddhi program, which will actually facilitate the addition of around 600,000 actually genuine deserving households, irrespective of their political affiliation. Honourable Chair, further, we remain confident to ensure equal and equitable socio-economic development, to ensure that our citizens attain a dignified, respectable lifestyle, and further contribute overall to economic growth of our country. Thereby, I can clearly state that this government's policies effectively exhibited through this appropriation bill acknowledge all aspects of what makes we Sri Lankans unique from the rest, and furthermore exemplifies the government respect and honour for the diversity of our societies, to ensure that all stakeholders, irrespective of ethnicity, religion, caste and creed, work collectively towards the development of our country. Notwithstanding, Honourable Chair, allow me to state that this appropriation bill for 2019 is not just a representation of stable and promising economic policies that would take this country forward, but it is more importantly an effective representation of an apt recognition of activating the mechanism to harness Sri Lanka's true potential, all while preserving its values, diversity, culture and heritage, with inclusive and holistic development being expected from our citizens and all. For that, I take opportunity to thank Honourable Mangala Samarawira, the Honourable Finance Minister, and further for his gravitas and exceptional leadership displayed in providing the framework for setting this country in the right path. In addition to that, Honourable Chair, at this juncture, as the appropriation to the non-cabinet Ministry of Public Distribution and Economic Reforms are being debated in this House today, I wish to make special mention of the efforts undertaken by Honourable Prime Minister and Honourable Harsha D. Silva, the Minister of Public Distribution and Economic Reforms, to avail the plight faced by small and medium-scale rice producers in Sri Lanka. And as this House is well aware, small to medium-scale paddy farmers and producers are pivotal players contributing vastly to our national economy. However, owing to prevailing natural disasters and other adverse weather conditions, there were considerable shortfalls in paddy production, compelling the government to allow the import of rice to equalize the consumption of requirement. As such, farmers and producers have been faced with severe financial difficulties, becoming heavily indebted or losing their livelihood altogether. In a swift response to this crisis, heeding to the pleas of many such farmers and producers, including my constituents in the Batticaloa district, though through innovative mechanism spearheaded by the Honourable Prime Minister, executed by Honourable Harsha D. Silva, the government will allocate rupees 1 billion to implement a concessionary program to address the severe financial crisis faced by a small, medium-scale rice millers, and a solution to the problem of non-competitive stocks of the paddy in the market. For this, I would like to extend my sincere gratitude to Honourable Prime Minister and Honourable Harsha D. Silva for ensuring an effective mechanism was devised to address this burning issue and thereby ensuring that these small to medium scale rice producers are given their fair share, all the while creating the need for trade competitiveness and growth. This is by far a most accurate portrait of this government commitment towards ensuring progressive, sustainable and holistic economic growth. Having said that, எங்களது ஆரம்ப கைத்தொழில் பிரிவின் கீழ் அண்மைய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்படும் ஒரு புரட்சிகரமான நிகழ்ச்சி திட்டமாக விவசாய துறையை நவீனமயமாக்கும் நிகழ்ச்சி திட்டம் குறிப்பிடப்பட்டதாகும். உலக வங்கியின் நிதி அளிப்புடன் அமுல்படுத்தப்படும் இந்நிகழ்ச்சி திட்டம் 2020 US$25 billion ஏற்றுமதி வருமான இலக்கினையும் அவ்வாண்டில் 1 million வேலை வாய்ப்பினையும் உருவாக்குவதுடன் இறக்குமதிக்கான மாற்றீட்டையும் நோக்கமாக கொண்ட பாரிய நிகழ்ச்சி திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் விவசாயம் மற்றும் மீன்பிடி அதனோடு இணைந்த துறைகளில் உற்பத்தி பெருமதி சேர் வெலு எடிஷன் என்று சொல்லப்படுகின்ற உற்பத்தியில் பெருமதி சேர் செயற்பாடுகள் மூலம் புதிய முயற்சியாளர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி எமது பகுதிகளில் குறிப்பாக இன்று பகல் பேசிய கௌரவ யோகேசன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த திட்டத்தை பற்றி அவர்களுக்கு தெரியாது என்று. ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலும் புத்தாக்க விவசாய தொழில் முயற்சிகளுக்கு ஆதாயம் அளிக்கும் நல்ல வாய்ப்புகளை இப்பிரதேசத்துள்ள முயற்சியாளர்களுக்கு அளிக்கும் ஒரு வரப்பிரசதமாக ஆரம்பித்திருக்கிறோம். இன்று கூட மட்டக்களப்பு கச்சேரியிலே 500 அதிகமான தொழில் முயற்சியாளர்கள் இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இப்போது கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே அவ்வாறான ஆர்வமுள்ள தொழில் முயற்சியாளர்களை முதலீட்டாளர்களாக இனங்கண்டு அவர்களுக்கு தேவையான மேலதிக நிதி ஆதாரங்களை குறிப்பாக மானிய அடிப்படையில் நாங்கள் வழங்குகின்றோம். விவசாய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் அவர்களுக்கு பெறலாம். கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்திகளில் கலந்து கொள்பவர்களாக இருக்கலாம். விவசாயம் சார் கழிவுப் பொருட்கள் தீர்வுகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம். மூலிகை செடிகள் மற்றும் மருந்து வகைகள், பல வகை மற்றும் மரக்கறிகள், உணவு மற்றும் மென்பானங்கள், களஞ்சியப்படுத்தல், விவசாயிகளுக்கு களஞ்சியப்படுத்த வேண்டிய வசதிகள், சேதன விவசாயம், இலங்கை அதாவது இளவாங்கப்பட்டை மற்றும் நறுமண சரக்குகள், வெட்டிய பூக்கள் மற்றும் இனத்தொகுதி பூக்கள், சிறிய விவசாய உபகரணங்கள், மீன்பிடி மற்றும் நீரியல் வள அலங்கார மீன்கள், விவசாயம் சார் இவ்வாறான உற்பத்தி முயற்சியாளர்களுக்கு நாங்கள் மானிய அடிப்படையில் அவர்களை நேரடியாக அடையாளம் கண்டு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் தான் கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகின்றேன். அதிகப்படியான மக்கள் இதில் ஈடுபடலாம். எனவே இதனை முழுமையாக படுத்துவதன் மூலமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாய, மீன்பிடி, கால்நடை போன்ற தொழில்துறை சார்ந்த விடயங்கள் நிறைந்த மாவட்டமாக காணப்படுகின்ற காரணத்தினால் இவ்வளங்களை உரிய முறையில் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த இந்த மானிய அடிப்படையை நிதி பங்களிப்பு மூலமாக எங்களது அமைச்சினால் உதவி செய்ய ஆர்வத்துடன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதிலே எந்த விதமான பேதமும் இல்லாமல் அனைவரும் பெறக்கூடிய அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நாங்கள் மக்களை வலுவூட்ட ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். இறுதியாக எங்களது நிதி அமைச்சர் அவர்களை வளமையான எமது வறுமை தணிப்பு மற்றும் சமூக வலுவூட்டலை மேலும் வலுவுள்ளதாக ஆக்கும் வகையில் எமது செயற்பாடுகளை விரிவாக்கும் நோக்குடன் இப்பாதீட்டிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் ₹3000 மாதந்த கொடுப்பனவை ₹5000 அதிகரித்துள்ளதுடன் வருமானம் குறைந்த போதும் 72,000 பேரை இத்திட்டத்தில் உள்வாங்கவும் 4,320 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்சம் 5 மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் வழங்கும் நிறுவனங்களுக்கு ஒரு நபருக்கு 50% 4,320 மில்லியன் ஒதுக்கீடு 8% மூலம் சம்பளம் மானியமாக பெற்றுக் கொடுக்கப்படும். இது நாளொன்றுக்கு ஆகக்கூடியது ₹15,000 அதிகமான 24 மாதங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 15,000 பேர்களுக்கு. எனவே இதுபோன்று சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட 21,000 பேருக்கு மாதாந்தம் ரூபா 50,000 உதவி தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மேலும் 5,000 பேரை உள்வாங்கி கொடுப்பனவு செய்ய 1,840 மில்லியன் ரூபாய் இந்த பாதீட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வறுமையை நீக்கக்கூடிய மறுமை தனித்து மக்களை வலுவூட்டும் எமது அரசாங்கத்தின் உன்னத நோக்கினை இலக்காக கொண்டு எமது இந்த பாதீடு ஒரு முற்போக்கான முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த ஒன்று என்றால் இது மிகையாகாது. எனவே அந்த அடிப்படையிலே எங்களது அமைச்சர் நாங்கள் குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலும் எந்தவிதமான பேதங்களும் இல்லாமல் உரிய பயனாளிகளை உரிய முறையில் அனைவரும்
பெறக்கூடிய
வண்ணம் நாங்கள் ஃபார் தட். எனவே ஃபைனலி லெட் மீ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆனரபிள் மங்கள சமரவீர தி மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ஆல்சோ ஆனரபிள் அவர் மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ ஆல் த அஃபீஷியல்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் தி சமுத்தி டிபார்ட்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ த பர்சன்ஸ் த பீப்புள் ஹூ ஆர் இன்வால்விங் in the empowerment and helping our entrepreneurs who are going to be benefited in agricultural modernization program and who are helping us in a big way for the national economy. Thank you. Thank you very much. Thank you.
Thank you.